கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, மாணவர்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா? ஆம், நலமாக இருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்துடன் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்றும் நலமாக இருக்க வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று ஓவா சமூக வானொலியில் குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் நாள் பி ஜெகஜீவவதனி ஐஸ்லபி தமிழ் வித்யாலயம். இன்று நாம் படிக்க இருக்கின்ற பாடம், மாணவர்களே, தமிழ் பாடத்தில் பாலித்திட வேண்டும் அம்மா, தரம் 8 பாடம். தமிழ் பாடம் பாலித்திட வேண்டும் அம்மா, அலகு 13, பக்கம் 90. ஆம் மாணவர்களே, பாலித்திட வேண்டும் அம்மா, இது என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? பாலித்திட வேண்டும் அம்மா என்றால் ஒரு கட்டுரையா அல்லது வேற ஏதும் தொகுப்பா என்று எண்ணக்கூடும். இல்லை மாணவர்களே, உங்களுக்கு எல்லாம் பிடித்த ஒரு பாடம்தான், நீங்கள் எல்லாம் கேட்க விரும்பும் ஒரு பாடம்தான். என்ன யோசிக்கின்றீர்களா? ஆம், நீங்கள் எல்லாம் கேட்க விரும்புவது கதையாக கூட இருக்கலாம் அல்லவா? ஆம், இன்று நாம் படிக்க இருக்கின்றது கதை. பாலித்திட வேண்டுமம்மா, என்ன இது என்று கேள்வியும் எழலாம் உங்களுக்கு. பாடத்தை படிப்பதன் ஊடாக நாம் அதன் விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். மாணவர்களே, பாடத்திற்கு செல்லும் முன்னர் நாம் இந்த கதையை எழுதினவர் யார் என்பதை பார்க்க வேண்டும் அல்லவா? ஆம், இந்த கதையை எழுதியவர் த. கலாமணி ஆவார். பாட்டு திறத்தாலே என்ற சிறுகதை தொகுப்பு நூலில் இருந்து இந்த சிறுகதை எடுக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது இந்த புத்தகம் என்ன? பாட்டு திறத்தாலே என்ற நூலில் இருந்துதான் பாலித்திட வேண்டுமம்மா என்ற சிறுகதை எடுக்கப்பட்டதாம். த. கலாமணி அவர்கள் இலங்கையின் அல்வாய் கிராமத்தில் பிறந்தவர். பேராதனை பல்கலைக்கழக விஞ்ஞான பட்டதாரியான இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவராகவும் இருந்திருக்கின்றாராம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வியியல் விரிவுரையாளராகவும் பதவி வகித்திருக்கிறார். ஜீவநதி சஞ்சிகையின் பதிப்பாசிரியராகவும் இவர் இருந்திருக்கிறார். சிறுகதை, கவிதை, நாடகம் போன்ற பல துறைகளில் ஈடுபாடு உடையவர். ஆம், இவர் யார் என்பதை பார்த்துவிட்டு வந்தோம். இவர் எழுதிய சில நூல்களை பார்க்கலாம் மாணவர்களே. சிறுகதை நூல்கள் நாட்கள், கணங்கள், நமது வாழ்க்கைகள், பாட்டு திறத்தாளி, அம்மாவின் உலகம், கவிதை நூல் ஏன் இந்த தேவசுக யுத்தம், நாடக நூல் இளையோர் இசை நாடகம் என்ற பல நூல்களை இவர் எழுதியுள்ளார் மாணவர்களே. ஆம், இப்பொழுது நாம் பாலித்திட வேண்டுமம்மா என்ற சிறுகதையை பார்க்கலாம். பாலித்திட வேண்டுமம்மா என்ற சிறுகதை, ஆம், கதையை பார்க்கலாமா? சேந்தனின் சோர்வுக்கு நான் காரணம் தேடிக்கொண்டிருந்தேன். ஆம், இப்பொழுது முதல் பாத்திரத்தை பார்க்கின்றோம் நாம். முதல் பாத்திரம் எது? சேந்தன். சேந்தனின் சோர்வுக்கு யாரோ ஒருவர் காரணம் தேடிக்கொண்டு இருந்தாராம். யாரோ ஒருவர் யாரவர் என்ற கேள்வி எழுகிறது மாணவர்களே. சேந்தனின் சோர்வுக்கு நான் காரணம் தேடிக்கொண்டிருந்தேன். சாதாரணமான உடற்சோர்வாக இருக்கக்கூடும் என்றுதான் முதலில் நினைத்தேன். ஆம், சேந்தன் என்பவர் சோர்வாக இருக்கிறார். அவருக்கான சோகத்திற்கான காரணம் என்ன என்று ஒருவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படி தேடிக்கொண்டிருப்பவர் முதலில் நினைத்தது என்னவென்றால், சாதாரணமாக உடற்சோர்வாக இருக்கலாம் என்றுதான் நினைத்தாராம். ஆனால் அவ்வாறு இல்லை என்பதை வளமைக்கு மாறான அவன் நடத்தைகள் வெளிக்காட்டுக் கொண்டிருந்தன. அவன் சாதாரணமாக இல்லை என்பது அவனுடைய நடத்தைகளில் இருந்தே தெரிகிறதாம் மாணவர்களே. அப்பொழுது யாரோ ஒருவர் சேந்தனின் சோர்வுக்கான காரணம் என்ன, அவர் சாதாரணமாக இல்லையே, எப்பொழுதும் நடந்து கொள்வது போல இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் பாடசாலையில் இருந்து வந்ததிலிருந்தே சேந்தன் உற்சாகமாக இல்லை என்றுதான் இரவு சாம்பவி சொன்னாள். ஆம், நேற்று பாடசாலை முடித்து வந்ததிலிருந்தே அவர் சோர்வாகத்தான் இருக்கிறார் என்று சாம்பவி சொன்னாளாம். இரண்டாவது கதாபாத்திரமும் வந்துவிட்டது மாணவர்களே. சாம்பவி, முதலில் பார்த்தோம் சேந்தன், இரண்டாவதாக பார்க்கிறோம் சாம்பவி. நெடுநேரம் பிரயாணம் செய்து வந்ததில் உடம்பு அலுப்பாக இருந்தாலும் நான் அதை பொருட்படுத்தவில்லை. ஆம், தேடிக்கொண்டிருப்பவர் நெடுநேரமாக பிரயாணம் செய்து கொண்டிருந்து வந்தவராம். எங்கேயோ தூரத்திற்கு சென்று வீட்டுக்கு வந்தவராக இருக்கலாம். ஆம், நெடுநேரம் பிரயாணம் செய்து வந்தவராக இருந்தாலும் அவர் அந்த களைப்பை கூட பொருட்படுத்தவில்லை. என்ன செய்கிறார்? சேந்தனின் சோர்வுக்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். கொழும்பிலிருந்து திரும்பி வந்த என்னை கூட நேற்றிரவு அவன் உற்சாகமாக வரவேற்கவில்லை என்பதையும் இப்போது நினைத்து பார்க்கிறேன். ஆம், கொழும்பிலிருந்து வந்திருக்கிறார். கொழும்பிலிருந்து, ஆம், வெகு தூரம் தான் என்ன, கொழும்பிலிருந்து வந்திருக்கிறார். ஆம், கொழும்பிலிருந்து வந்தவர் அவரது களைப்பை கூட பொருட்படுத்தாமல் நான் வரும்போது கூட என்னை அவன் உற்சாகமாக வரவேற்கவில்லையே என்பதை தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார். காலையிலும் கூட 7 மணி அளவில் தான் சாம்பவியின் பட்புறுத்தலின் பின் அவன் படுக்கை விட்டெழுந்தான். எப்பொழுதுமே அதிகாலையிலேயே எழும்பி சுறுசுறுப்பாக இருப்பவன் போலும் சேந்தன். ஆனால் அன்று என்ன செய்கிறார்? 7 மணிக்கு கூட சாம்பவி வந்து எழுப்பும் வரையும் அவர் எழும்பவில்லை. அப்பொழுதுதான் சாம்பவி வந்து கூப்பிட்ட பிறகுதான் படுக்கையை விட்டு எழும்பியிருக்கிறார். படுக்கையில் எழுந்திருந்து இரு கைகளிலும் தன் முகத்தை தாங்கி எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். இவனின் கோலம் எனக்கு வியப்பை தந்தது. படுக்கை விட்டு எழுந்தவர் சுறுசுறுப்பாக மற்ற வேலைகளை ஆரம்பிக்காமல் அவர் சோர்வாக இருந்து இரு கைகளையும் தனது முகத்தை தாங்கிக் கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே அப்படி இல்லாத சேந்தனின் கோலம் பார்ப்பவர் யார் தேடிக்கொண்டிருக்கிறாரோ அவருக்கு வியப்பை தந்ததாக இருந்தது. சேந்தன், என்ன யோசனை? ஆம், இப்பொழுதுதான் கதை சூடுபிடிக்கிறது. சேந்தன், என்ன யோசனை? என் குரல் கேட்டு முதலில் அவன் சிறிது அதிர்ந்திருக்க வேண்டும். என்னை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு ஒன்றும் பேசாமல் இருந்தான். ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தவன் அவருடைய குரலை கேட்டவுடன் சிறிது அதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். ஒரு முறை அவரை பார்த்துவிட்டு மீண்டும் அவர் யோசனையில் மூழ்குகிறார். அழுதிருப்பானோ? கேள்வி எழுகிறது. அழுதிருப்பானோ? அழுதிருக்க வேண்டும் என்பதற்கு அத்தாட்சியாக கண்ணங்கள் இரண்டும் வீங்கியிருந்தன. ஆம், அவன் அழுதிருக்கிறான் என்பதற்கு சாட்சியாக அசேந்தனின் கண்ணங்கள் இரண்டும் வீங்கியிருந்தனையாம். என்னவாக இருக்கும்? சேந்தனை கவனிக்காமல் இவள் என்ன செய்கிறாள்? இவள் என்று கேட்கும் போதே அப்பொழுது சேந்தனை கவனிப்பவர் யாராக இருக்கும்? சாம்பவி. சாம்பவி யார்? சேந்தனின் அம்மா. இப்பொழுது விளங்குகிறதா மாணவர்களே? ஆம், சேந்தனின் அம்மா. அப்பொழுது இது ஒரு குடும்பத்தின் கதை, சிறிய குடும்பம். அம்மா, அப்பா, சேந்தன், இந்த மூவருக்கிடையில் ஏற்பட்ட சிறிய கதையாகத்தான் இருக்கிறது இது. அப்பொழுது சேந்தனின் தாயான சாம்பவி, சாம்பவி கவனிக்கவில்லை என்று கோபப்படுபவர் சேந்தனின் தாய். சேந்தனின் சாம்பவி கவனிக்கவில்லை என்று கோபப்படுவது சேந்தனின் தந்தை. அவரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை, அவரை நான் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக அவரை நாம் அறிந்து கொள்ளலாம். என்னவாக இருக்கும்? சேந்தனை கவனிக்காமல் இவள் என்ன செய்கிறாள் என்று கேள்வி எழுகிறது. சாம்பவி மீது கோபமாக கூட வந்ததாம், சாம்பவி மீது கோபம் கூட வந்ததாம் அப்பாவுக்கு. சேந்தன் எங்களை பொறுத்த வரையில் தவமிருந்து பெற்ற பிள்ளை. இப்பொழுது சேந்தன் யார் என்று பார்க்கின்றோம். சேந்தன் எங்களை பொறுத்தவரை தவமிருந்து பெற்ற பிள்ளை. திருமணமாகி 8 ஆண்டுகளின் பின் பிறந்தவன் மீது நாங்கள் உயிரியே வைத்திருக்கின்றோம். ஆம், திருமணமாகி 8 வருடங்கள் குழந்தையே இல்லாமல் 8 ஆண்டுகள் கழித்து பிறந்தவர்தான் இந்த சேந்தன். தவமிருந்து பெற்ற பிள்ளையாதலால் பாசம் அதிகம் போலும். மாணவர்களே, செல்ல பிள்ளை என்றாலும் சேந்தனின் செய்கைகள் வரம்பு மீறிவிடக் கூடாது என்பதில் சாம்பவி கவனமாக இருந்தாள். ஆம், அவன் ஒருத்தன் தான் என்றாலும் அவன் வரம்பு மீறி நடந்து கொள்ளக்கூடாது. சிறந்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் தாயான சாம்பவி மிகவும் கவனமாக இருக்கின்றார். ஒழுங்கான வேலை பழக்கத்தை சேந்தனிடம் வளர்ப்பதில் அவள் கரிசனை எடுத்துக் கொண்டாள். ஆம், நாம் இப்படிப்பட்ட எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும், நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் நம் வேலைகளை சரியாக செய்ய வேண்டும். மாணவர்களே, சாம்பவி அதைத்தான் செய்கிறாள். சேந்தனுக்கு ஒழுங்கான வேலை பழக்கத்தை பழக்கி கொண்டிருக்கிறாள். சேந்தனுக்கு காலையில் 6 மணிக்கு நித்திரை விட்டெடுந்து இரவு 10 மணிக்கு நித்திரை செல்லும் வரை செய்ய வேண்டியனவற்றை எல்லாம் சேந்தனுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுத்தாள். ஆம், காலையில் 6 மணிக்கு எழும்புவாராம், 10 மணிக்கு படுப்பாராம் நமது சேந்தன். அதற்கிடையில் உள்ள அத்தனை வேலைகளையும் சரியாக செய்வதற்கு தாயான சாம்பவி பழக்கியிருக்கிறாள். தாயான சாம்பவி தனது மகனுக்கு அத்தனை வேலைகளையும் சரியாக செய்ய வேண்டும் என்பதை பழக்கியிருக்கிறார். ஆமானவர்கள், இதிலிருந்து நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாமும் நமது வேலைகளை சரியாக செய்ய வேண்டும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று விளக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா, நம் பாரதி கூறியிருக்கின்றார். அதிகாலையிலிருந்து படிக்க வேண்டும், மாலையில் விளையாட வேண்டும். ஆம் மாணவர்களே, படிப்பும் கண்ணும் ஒன்று. இதே போன்றுதான் சாம்பவி சேந்தனுக்கும் சொல்லிக் கொடுத்து வளர்த்திருப்பார் போலும். எல்லாமே ஒழுங்காக நடந்தன, எல்லாமே ஒழுங்காக நடந்தன. சாம்பவியின் அன்பு சேந்தனுக்கு குறைவில்லாமல் கிடைத்ததில் அவன் ஒழுங்கு தவறாமல் இருந்தான். அன்பு காட்டி யாரையும் வென்று விடலாம் என மாணவர்கள். ஆம், சேந்தனின் தாயும் சேந்தனிடம் மிகுந்த அன்பு காட்டி அவருக்கு ஒழுங்கு தவறாமல் வேலைகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறாராம். அவரது அன்பும் குறைவில்லாமல் கிடைத்ததாம் சேந்தனுக்கு. 6ஆம் வகுப்பு படிக்கும் பிள்ளைக்கு சாம்பவி விதித்த இந்த ஒழுங்கு கட்டுப்பாடும் சற்று அதிகம் என்றுதான் என் மனம் அடித்துச் சொல்லும். ஆம், சேந்தன் படிப்பது 6ஆம் வகுப்பு. 6ஆம் வகுப்பு மாணவனுக்கு இவ்வளவு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தேவையா என்று தந்தை யோசிக்கிறார். தந்தை மகன் மீது அதிக பாசம், பாசம் அவர் ஒழுங்காக நடப்பதை கூட யோசிக்க வைக்கிறது. தாய் செய்வது அதிகமாக இருக்குமோ என்று கூட யோசிக்க வைக்கிறது. ஆறாம் வகுப்பு படிக்கும் பிள்ளைக்கு சாம்பவி விதித்த இந்த ஒழுங்கும் கட்டுப்பாடும் சற்று அதிகம் என்றுதான் என் மனம் அடித்துச் சொல்லும். சில வேளைகளில் அவளிடம் இதை எடுத்துச் சொல்லி ஏச்சு வாங்கியதும் உண்டு. ஆம், நீ இப்படியெல்லாம் செய்யாதே, அதிகமாக அவனுக்கு கொடுக்க நீ இப்படியெல்லாம் செய்யாதே, அதிகமாக அவனுக்கு கட்டுப்படுத்தாதே என்றெல்லாம் தந்தை சொல்லியிருப்பார் போலும் சில சமயங்களில் அவர் சாம்பவியிடம் பேச்சு வாங்கியிருக்கவும் கூடும். சேந்து குட்டி, எழும்பி டீ குடிக்க வாடி. என்னிடம் ஒன்றும் பேசாதவன் அம்மாவின் குரல் கேட்டு பிரஸ்ஸையும் பசையையும் எடுத்துக்கொண்டு தண்ணீர் தொட்டி அடிக்க செல்கின்றான். ஆனாலும் அவனிடம் உஷாரில்லை. ஆம், சேந்தனின் தாயார் அழைக்கிறார். செந்துக்குட்டி, எழும்பி டீ குடிக்க வாடி என்று அழைக்கிறார். தந்தையிடம் ஒன்றுமே பேசாத அவன் தாயாரின் குரல் கேட்டு பிரஷையும் பசையையும் எடுத்துக்கொண்டு தண்ணீர் தொட்டி அடிக்க செல்கிறாராம். அவர் அப்படி சென்ற போதும் கூட அவருக்கு உற்சாகமே இல்லையாம். அவர் உற்சாகமாக சார் உஷார் இல்லை என்று கூறுகிறார். உஷார் என்றால் உற்சாகம். உற்சாகம் இல்லை. காய்ச்சலாக இருக்குமோ என்று நினைத்துக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து சென்று உடம்பை தொட்டு பார்க்கிறேன். ஆம், இவ்வளவு காரணத்தை தேடுகிறார். என்ன காரணமாக இருக்கும்? ஒன்று காய்ச்சலாக இருக்குமோ, அல்லது அம்மா போட்ட கட்டுப்பாடாக இருக்குமோ என்றெல்லாம் தந்தை யோசிக்கிறார். சேந்தனின் சோர்வுக்கான காரணம் கண்டறிய அவர் நிறைய முற்படுகிறார். காய்ச்சலாக இருக்குமோ என்று அவர் தண்ணீர் தொட்டிக்கு சென்ற சேந்தனின் பின்னாலேயே சென்று அவனது உடம்பை தொட்டு பார்க்கிறார். உடல் வெப்பநிலையில் மாற்றம் இல்லையாம். அவர் சாதாரணமாகத்தான் இருக்கிறார். அப்படி என்றால் இவனுக்கு என்ன நடந்தது? ஆம், காய்ச்சல் இல்லை, அம்மாவின் மீது கோபமும் இல்லை, வேதனையாக இருக்கிறார், சோர்வாக இருக்கிறார், அதற்கான காரணம் என்ன என்றெல்லாம் பலவாறாக யோசிக்கிறார்கள் மாணவர்களே. இவனிடம் விசாரிப்பதை விட சாம்பவியிடமே கேட்டுவிடுவது நல்லது என்று எண்ணியபடியே குசினி பக்கம் விரைகிறேன். ஆம், சேந்தனிடம் கேட்பதை விட சாம்பவியிடம் கேட்பது சிறந்தது என்று தந்தை யோசிக்கிறார் என்று தன் தாயெங்கிருப்பாள். குசினி. குசினி என்றால் சமையலறை. சமையலறைக்கு சென்று சாம்பவியிடமே கூறுவோம் என்று சமையலறை பக்கம் விரைகிறாராம். சாம்பவி, சேந்தனை காணிச்சாய்தானே, ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? சென்ற அவர் சாம்பவி தாயாரிடம் வினவுகிறார். சாம்பவி, சேந்தனை கவனிச்சாய்தானே, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறான்? நானும் கவனிச்சன். எழும்பின உடனே பார்த்த நான் நாடிக்கு கை கொடுத்து கொண்டு கடுமையாக யோசிச்சு கொண்டிருந்தவன் ஏதோ கவலைப்படுறான் போலை. முகத்தை கழுவிக்கொண்டு வரட்டும், என்னென்று கேட்டு பார்ப்போம். ஆம், தாய் சூதானமாக சொல்கிறார். சேந்தனை பார்த்தாய்தானே, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறான் என்று தந்தை கேட்க அதற்கு தாய் கூறுகிறார், ஆம், நானும் கவனித்தேன். எழும்பினவுடனேயே பார்த்தேன். நாடிக்கு கை கொடுத்து கொண்டு கடுமையாக யோசிச்சு கொண்டிருந்தவன் ஏதோ கவலைப்படுறான் போல. நாடிக்கு என்றால் தாவை என்று சொல்லுவோம் அல்லவா நாம். தாவைக்கு கை வைத்துக் கொண்டு ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தவன் கவலைப்படுகிறான் போலும் என்று கூறிவிட்டு முகம் கழுவிக் கொண்டு வரட்டும், நான் விசாரிக்கிறேன் என்று தாய் கூறுகிறார். சாம்பவி என்னை முந்திக் கொண்டாள். முகம் கழுவிக்கொண்டு வந்தவனை தன்னுடன் சேர்த்து அணைத்து ஈரமான முகத்தையும் துவாயால் துடைத்து விடுகிறார். தாயின் பாசம் எதை வேண்டுமானாலும் தாயிடம் கூறச் சொல்லும். ஆம், தந்தையிடம் மறைப்பவர் கூட தாயிடம் தைரியமாக கூறிவிடுவார்கள். தாயின் அன்பு அவ்வளவு இனிமையானது. தாய் நினைத்தால் பிள்ளைகளை எப்படியும் மாற்றலாம். கவலையாக இருந்த சேந்தனின் பிரச்சனைக்கான தீர்வை தந்தை அவ்வளவு தூரம் தேடியும் அதற்கான முடிவை எடுப்பது சாம்பவி என்ற தாயாகத்தான் இருக்கிறார். ஆம், முகத்தை கழுவிக்கொண்டு வந்த சேந்தனின் கண்டவுடன் தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு ஈரமான முகத்தை தன் துவாயால் துடைக்கிறார். ஏன் அப்பன், லீவு விட்டதுக்கு பஞ்சாயிருக்கே, சாம்பவி முதலில் பேச்சை எடுக்கிறார். ஏன் அப்பன், லீவு விட்டதுக்கு பஞ்சாயிருக்கே, பஞ்சு என்றால் சோம்பேறித்தனமாக, லீவு விட்டதுக்காக சோம்பேறித்தனமாக இருக்கிறதா? சேந்தன் ஒன்றும் பேசாமல் நிற்கிறான். அப்பொழுதும் சேந்தன் ஒன்றுமே பேசவில்லை. ஏன், ஏதும் பிரச்சனையே, தாய் கேட்கிறாள். அவள் விடுவதாக கூட இல்லை. சேந்தனின் பிரச்சனையை தான் அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவளிடம் இருக்கிறது. நான் நேரடியாகவே கேட்கிறேன். நேரடியாகவே நான் இப்படி கேட்டது சாம்பவிக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் ஒன்றும் பேசாமல் இருங்கோ என்று கண்சாடையால் சொல்கிறார். ஆம், இதனை கேட்டவர் தந்தை. தந்தை கேட்கிறார், ஏனப்பன், லீவு விட்டது பஞ்சாயிருக்கு, ஏன், ஏதும் பிரச்சனையே என்று கேட்க தாய் கடுமையாக பார்த்துவிட்டு சொல்கிறார், கஞ்சாடையில் நீங்கள் பேசாமல் இருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார். ஆம், சூதானமாக பேசி தான் எப்படி தன் பிள்ளையை தன் வழிக்கு கொண்டு வருவது என்று தாய் யோசித்துக் கொண்டிருக்கிறார். சாம்பவி கொடுத்த தேநீர் கோப்பையை கையில் வைத்துக் கொண்டு அதனை அருந்தாது எதிரில் இருந்த சுவரையே விரித்து நோக்கி கொண்டிருக்கும் சேந்தனை குறித்து எனக்கு கவலையாக இருக்கிறது. ஆம், சாம்பவி தன் தாய் அவர் தாய் கொடுத்த தேநீர் கோப்பையை கூட அப்படியே கையில் வைத்துக் கொண்டு அவர் அதனை குடிக்காது அருகில் இருந்த சுவரையே விரித்து பார்த்து கொண்டிருக்கிறாராம். இவனுக்கு உடற்சோர்வு மட்டுமில்லை, இவனின் உளமும் சோர்வுற்றிருக்கிறது. ஆம், இவரது உடல் மட்டும் சோர்வு இல்லை, இவரது உள்ளமும் கூட சோர்வாக இருக்கிறது. இவனின் உளச்சோர்வுக்கு காரணம் கண்டறிந்து உடனடியாக பரிகாரம் காண வேண்டும். இவளது உடற்சோர்வுக்கு கட்டாயம் காரணம் தேட வேண்டும். உளம் சோகமாக இருந்தால் எந்த வேலையையும் செய்ய முடியாது. இல்லாவிடின் இதுவே இவனிடத்தில் உள நெருக்கீடையை ஏற்படுத்திவிடலாம். ஆம், உள நெருக்கீடு ஏற்படுத்திவிடலாம் என்று கூறுகிறார். உள நெருக்கடியை சரி செய்யாவிட்டால் உள நெருக்கீடு ஏற்படும் என்பதை தந்தை புரிந்திருக்கிறார். நெருக்கீடு வலுவடைந்து மனவடுவை கூட ஏற்படுத்தலாம். உளம் வந்து நெருக்கமாக இருந்து மனதில் ஒரு வடுவை கூட பாரத்தை கூட ஏற்படுத்தி விடலாமாம். அதன் பின்பு இவனிடத்தில் உளவளத்துணை நடவடிக்கைகள் பயனற்று போகும். இறுதியில் எஞ்ச போவது உள சிகிச்சை மட்டும்தான். இவர் யாராக இருக்கக்கூடும், உளத்தை பற்றி இப்படி யோசிக்கிறாரே என்று கேள்வி எழுகிறதா? மாணவர்களே, பாருங்கள், இவரது உடல் மட்டும் சோர்வு அல்ல, உள்ளமும் சோர்வடைந்திருக்கிறது. அதனை தீர்க்காவிட்டால் உள நெருக்கீடு ஏற்படுமாம். உள நெருக்கீடு வந்தால் மனவடுவை ஏற்படுத்துமாம். மனவடுவை ஏற்படுத்தினால் உளவளத்துணை இல்லாமல் போகுமாம். அப்பொழுது எஞ்ச போவது உள சிகிச்சை மட்டும்தான் என்றெல்லாம் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனது துறைசார் அறிவு குறித்த என் உணர்வு விழித்துக் கொண்டு என்னை எங்கெல்லாமும் இழுத்து சென்று அலைக்கழிக்கிறது. அவர் ஏதோ உளவளத்துறை சார்ந்தவராக இருக்க வேண்டும். மாணவர்களே, எனது துறைசார் அறிவு கொடுத்த என் உணர்வுகள் விழித்துக் கொண்டு என்னை எங்கெல்லாமும் இழுத்து சென்று அலைக்கழிக்கிறது. ஆம், அவரின் துறை அவரை சேந்தனின் நிலையைக் கண்டு இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ, உளப்பிரச்சனைக்கு என்ன காரணம் என்றெல்லாம் அவரை சிந்திக்க வைக்கிறது. எப்போதுமே நான் இப்படி குழம்பியதில்லை. அவர் எப்போதுமே தெளிவாக இருப்பாராம், எப்பொழுதுமே குழம்பியதில்லையாம். சொந்த இரத்த சம்பந்தம் என்று வருகிற போது இப்படித்தான் உணர்வின் முன்னால் அறிவு வழியிழந்து விடுமோ? ஆம், சொந்த இரத்தம் என்கின்ற போது இப்படித்தான் அறிவு மலிந்து உணர்வுகள் மேலிடுமோ என்று கேள்வி கேட்கிறார். சேந்தனின் கவலைக்கு காரணம் அறிய வேண்டும். சேந்தனுடைய கவலைக்கு காரணம் அறிய வேண்டும் என்று எத்தனிக்கிறார். கவலையை கண்டறியவே வேண்டும் என்று எத்தனிக்கிறார். அவன் என்றுமே இப்படி இருந்ததில்லை. சேந்தன் என்றுமே இப்படி இருந்தவர் இல்லையா? அவனின் சோர் உடற்சோர்வையும் உளச்சோர்வையும் குறைகின்ற வகையில் அவனுக்கு உளவளத்துணை வழங்க வேண்டும். ஆம், உளவளத்துணை என்பது கவுன்சிலிங் என்று கூறுவோம். நாம் உடலோ உளமோ சோர்வாக இருந்தால் நாம் கவுன்சிலிங் செல்வோம். உளவளத்துணை கட்டாயம் வேண்டும் என்று அவர் யோசிக்கிறார். என் கலக்கத்தை சாம்பவிழமையே சொல்லிக் கொள்கிறேன். அவள் தனக்குள் சிரித்துக் கொள்கிறார். தாய் சாதாரணமாக நினைப்பதை கூட தந்தை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று தன் துறை சார்ந்த பல விடயங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கவுன்சிலர். ஆம், இப்பொழுது தெரிகிறது சேந்தனின் தந்தை யார்? கவுன்சிலர். அவர் கவுன்சிலராம். அப்பொழுது உளவளத்துணையில் பாதிப்படைந்தவர்கள் அவரிடம் வந்து அறிவுரை கேட்டு கவுன்சில் பெற்றுக் கொண்டு செல்வார்கள். நீங்கள் கவுன்சிலர் என்றால் உங்களோடையே அதை வச்சு கொள்ளுங்கோ. என்ற பிள்ளையிலே ஒன்றும் சோதிக்க வேண்டாம். என்ற பிள்ளையை நான் கவனிச்சு கொள்ளுவன். ஆம், தாய் கூறுகிறார். நீங்கள் கவுன்சிலர் என்றால் நீங்கள் உங்க வேலையை பார்த்து கொண்டிருங்க. என் பிள்ளையை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் பிள்ளையில் அதை கொண்டு சோதிக்க வேண்டாம் என்று தாய் கடினமாக சொல்லிவிடுகிறார். சாம்பவி சொல்வது போல என்னால் இருக்க முடியாது. சேந்தனின் நடத்தைகள் எல்லாமே உளநெருக்கீட்டின் குணக்குறிகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. மெல்ல மெல்ல அவனை இதிலிருந்து விடுவிக்க வேண்டும். ஆம், அப்பொழுதும் தந்தை விடுவதாக இல்லை. உளநெருக்கீடு உளம் சோர்வாக இருக்கிறது. அவரை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று தந்தை போராடுகிறார் தனக்குள்ளே. சாம்பவி உளவளத்துணை பற்றி எதுவுமே அறியாதவள். இவளுக்கு எப்படி விளங்க வைப்பது? ஆம், தந்தை கவுன்சிலர். அவருக்கு உளவளத்துணை பற்றி நன்றாக தெரியும். சாம்பவி அதை பற்றி அறியவே இல்லை. தாய் இவளுக்கு எப்படி புரிய வைப்பது என்று யோசிக்கிறார். உளவளத்துணை செயற்பாட்டின் படிநிலைகள் எவை பற்றியும் அறிந்து கொள்ளாத சாம்பவியால் சேந்தனின் பிரச்சனையை தீர்த்து வைப்பது சாத்தியப்படக்கூடியதா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தந்தை யோசிக்கிறார், உளவளத்துணை பற்றி ஒன்றுமே அறியாத சாம்பவி எப்படி சேந்தனின் பிரச்சனையை தீர்த்து வைப்பார்? அவளது படிமுறைகளை கூட, உளவளத்துணையின் படிமுறைகள் கூட அவளுக்கு தெரியாது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். வளமையாக சேந்தனுக்கு தட்டொன்றில் உணவு எடுத்து வைப்பவள் இன்று வளமைக்கு மாறாக தானே உணவூட்டி கொண்டிருக்கிறார். மெல்ல மெல்ல கதை கொடுத்தாள். ஆம், எப்பொழுதுமே தட்டில் சோறு போட்டு சாப்பிடு என்று சொல்பவர் கூட இன்று தன் கையால் மகனுக்கு தானே ஊட்டி கொண்டிருக்கிறாராம் உணவை. ஏனப்பன், மார்க்ஸ் ஏதும் குறைஞ்சு போச்சே? உன்றை ரிப்போர்ட்டையும் காட்டவில்லை. மார்க்ஸ் குறைஞ்சா பரவாயில்லை, அடுத்த முறை எடுக்கலாம் தானே? மெல்ல மெல்ல கதை கொடுக்கிறாள் சாம்பவி தன் சேந்தனிடம். எப்படி கேட்கிறார் என்று பாருங்கள். ஏனப்பன், மார்க்ஸ் ஏதும் குறைஞ்சு போச்சே? உன்றை ரிப்போர்ட்டையும் காட்டவில்லை. மார்க்ஸ் குறைஞ்சால் பரவாயில்லை, அடுத்த முறை எடுக்கலாம் தானே? மகனுக்கு சமாதானமாக தனது வார்த்தைகளை விடுகிறார். மகன் சகஜமாக பேச வேண்டும் என்பதற்காகவே மகனிடம் முதலில் மார்க்ஸை பற்றி கூறுகிறார். சேந்தன் இல்லை என்று தலையாட்டினான். தந்தைக்கு எதுவுமே பதில் சொல்லாத சேந்தன் தாய் கேட்டதும் என்ன கூறுகிறார்? இல்லை என்று மெதுவாக தலையாட்ட ஆரம்பிக்கிறார். அப்படி என்றா ரீசேர்லையும் யாரும் அடிச்சவையே, டீச்சர்ஸ் யாரும் அடிச்சவையே. இதற்கும் மௌனம். அம்மாக்ஸ் எதுவும் குறைஞ்சு போச்சே, டீச்சர்ஸ் யாரும் அடிச்சவையே என்று கேட்கிறார். சாமவி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சேந்தனின் கண்களில் பொல பொல என்று கண்ணீர் வடிகிறது. தாய் மெதுவாக மெதுவாக கேள்விகளை கேட்க உணவூட்டிக் கொண்டே கேட்க, அவதானமாக இருக்க வேண்டும் மாணவர்களே, உணவூட்டிக் கொண்டே கேட்க அவரது கண்களில் இருந்து கண்ணீர் பொல பொல என்று கொட்டுகிறதாம். நான் பொறுமையாக இருந்து கவனித்துக் கொள்கிறேன். ஆம், தூரத்தில் இருந்து சேந்தனின் நடவடிக்கைகளையும் சாம்பவின் நடவடிக்கைகளையும் தந்தை அவதானித்துக் கொண்டிருக்கிறாராம். சேந்தனின் தலையை வருடியவாறே அவனின் கண்ணீரை தன் சேலை தலைப்பினால் துடைத்து சாம்பவி சிறிது நேரம் மௌனமாக இருக்கிறார். ஆம், உடனே கதை கொடுக்காமல் அவரது கண்களை துடைத்து விட்டு தலையை கோதிவிட்டு மௌனமாக இருக்கிறாராம். விளையாடுறதும் சண்டை பிடிக்கிறதும் பிள்ளைகள் செய்யறது தானே, அதுக்கேன் கவலைப்பட வேண்டும், உடனே மறந்து போகணும். தாய் மீண்டும் கதையை ஆரம்பிக்கிறார். விளையாடுறதும் சண்டை பிடிக்கிறதும் பிள்ளைகள் செய்யறது தானே, ஆம், நீங்கள் எல்லாம் செய்வது தானே, விளையாடுவீர்கள் சண்டை பிடிப்பீர்கள், அப்பொழுதே அதை மறந்து விட்டு மறுவேலையே செய்வீர்கள். அது அதைத்தான் தாய் குறிப்பிட்டு சொல்கிறார். அதுக்கேன் கவலைப்பட வேண்டும், உடனே மறந்து போகணும் தானே அப்படின்னு அப்படி என்று சொல்கிறார். சாம்பவியின் வார்த்தைகள் சேந்தனுக்கு நம்பிக்கை அளித்திருக்க வேண்டும். ஆம், சாம்பவியின் வார்த்தைகள் சேந்தனுக்கு நம்பிக்கை அளித்திருக்க வேண்டுமாம். நேற்று நடந்ததை சொல்ல தொடங்கினான். நேற்று என்ன நடந்தது என்பதை சேந்தன் இப்பொழுதுதான் சொல்ல தொடங்குகிறார். சாம்பவி இடையிடையே சொல்லி அவனை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆம், சேந்தன் சொல்ல ஆரம்பிக்கிறார். தாய் சாம்பவி என்று கேட்க மட்டுமே ஆரம்பிக்கிறார், பதில் எதுவும் கூறாமல். இன்டர்வல் நேரம். நானும் மயூரனும் ஒளிச்சு விளையாடி கொண்டிருந்த நாங்கள் நானும் மயூரனும் ஒளிச்சு விளையாடி கொண்டிருந்த நாங்கள் ஆம், இன்டர்வல் நேரத்தில் மயூரன் சேந்தனின் நண்பன், இன்னொரு கதாபாத்திரமும் வருகிறது. மயூரன் சேந்தனின் நண்பன். நானும் மயூரனும், நானும் என்பது யார், சேந்தனும் மயூரனும் ஒளித்து விளையாடி கொண்டிருந்தார்களாம். அவன் கதவுக்கு பின்னாலே ஒளிஞ்சிருந்தவன். யார்? மயூரன் கதவுக்கு பின் ஒளிந்திருக்கிறார். அது தெரியாமல் நான் கதவை சாத்திக் கொண்டு ஓடினன். அவர் ஒளிந்து கொண்டிருப்பது அறியாமல் சேந்தன் கதவை சாத்திக் கொண்டு ஓடினாராம். கதவிடைக்குள்ளே அவன்ற விரல் நெறிஞ்சு போச்சு. நெறிந்து போடுத்தனா நைந்து போயிற்று என்று அர்த்தம். மாணவர்கள் தயங்கி தயங்கி சேந்தன் சொல்லி முடித்த போது சாம்பவி சமாதானம் சொன்னாள். ஆம், சேந்தன் அப்பொழுதுதான் காரணத்தை தன் தாயிடம் கூறுகிறார். பாருங்கள் மாணவர்களை என்ன சொல்கிறார் என்று, இன்றவள் நேரம் நானும் மயூரனும் ஒளிச்சு விளையாடி கொண்டிருந்த நாங்கள், அவன் கதவுக்கு பின்னாலே ஒளிஞ்சிருந்தவன், அது தெரியாமல் நான் கதவை சாத்திக் கொண்டு ஓடினன், கதவுடைக்குள்ள அவன்ற விரல் நெறிஞ்சு போச்சு என்று தாயிடம் சேந்தன் தன் மனக்குழப்பத்தை கூறுகிறார். தயங்கி தயங்கி இப்படி சொன்ன சேந்தனை சாம்பவி சமாதானம் செய்கிறார். அது நீ தெரிஞ்சு செய்யலை தானே அப்பன், மயூரன் உன்ற சிநேகிதன் தானே, நீ அவனிட்டே மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் தானே, சேந்தன் சிறிது வெம்ப தொடங்கினான். தாய் கூறுகிறார், நீ தெரிஞ்சு செய்யலை தானே? மயூரன் உங்களோட சிநேகிதன் தானே? அவனிட்ட நீ மன்னிப்பு கேட்கலாமே என்று சேந்தனிடம் தாய் கூறுகிறார். சேந்தன் சிறிது வெம்ப தொடங்கிறான். சினிங்கி சினிங்கி எழுவது இருக்கிறதே மாணவர்களே, அதுதான். மயூரன்றை விரல் நகம் பிடிச்சு போச்சம்மா, ரத்தம் நல்லா வந்தது. பிரிஃபெக்ட் அண்ணா ஒருவர் வந்து அவனை கூட்டிக் கொண்டு போயிட்டார். சார் ஆறும் வந்து என்னை அடிப்பினமோ என்று எனக்கு பயமாக இருந்தது. அப்பொழுது மீண்டும் கூற தொடங்குகிறார். மயூர் என்ற விரல் வெடிச்சு போட்டு காயம் ஏற்பட்டு விட்டது மயூரனின் விரலில். அப்பொழுது ரத்தம் நன்றாக வந்ததாம். பிரிஃபெக்ட் அண்ணா வந்து அவரை கூட்டிக் கொண்டு சென்றாராம். சார் ஆறும் வந்து என்னை அடிப்பினமோ என்று சேந்தன் பயந்து கொண்டிருக்கிறார். சார் மார் யாரும் வந்து தன்னை அடிப்பார்களோ, ஆசிரியர்கள் யாரும் வந்து தன்னை அடிப்பார்களோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆறும் வந்து அடிச்சவையோ? தாய் கேட்கிறார். யாரும் வந்து அடிச்சவையோ? சாம்பவியின் கேள்விக்கு கண்ணீர் உகுத்துக் கொண்டே இல்லை என்று சேந்தன் தலையசைத்தான். கண்ணீர் கொட்ட 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 அவர் சேந்தன் கூறுகிறார், இல்லை என்று. அப்படியா, ஏன் அப்ப நடுகிறாய்? சாம்பவி கேட்கிறார், அடிக்கவும் இல்லை. நடிஞ்சு போச்சு, அவரை பிரிஃபெக்ட் என்ன கூட்டிக் கொண்டு போய்விட்டார். ஏன் அப்ப அப்படி மீண்டும் அழுகிறாய் என்று கேட்கிறார். மயூர தான் தான் கதவுக்குள்ளே கையை வச்சு கதவை சாத்தினதாக சொன்னவனாம். பிரிஃபெக்ட் அண்ணாவை கேட்டனான். சொன்னவர், மயூரன் தான் தான் கதவுக்குள்ளே கையை வச்சு கதவை சாத்தினனாக சொன்னவனாம். பிரிஃபெக்ட் அண்ணாவை கேட்டனான். சொன்னவர், ஆம், மயூரன் எப்படிப்பட்ட நல்ல சிநேகிதன் பாருங்கள் மாணவர்களே. ஒரு சிநேகிதன் என்றால் விட்டுக் கொடுக்க கூடாது ஒரு நண்பனை. மயூரன் தனது நண்பனை விட்டுக் கொடுக்கவில்லை. மயூரன் சொல்லியிருக்கிறார், தானேதான் கதவுக்குள் கையை வைத்து கதவை சாத்திக் கொண்டதாகவும் சொன்னவராம். அதை பிரிஃபெக்ட் அண்ணாவிடம் சேந்தன் கேட்டிருக்கிறார். பிரிஃபெக்ட் அண்ணா சொல்லியிருக்கிறார், விரலை காயம் என்றும் பெருசா இல்லையே. அப்பொழுது தாய் கேட்கிறார், விரல்ல காயம் எதுவும் பெருசாக இல்லையே என்று கேட்கிறார். பிரிஃபெக்ட் அண்ணா கிட்ட உள்ள டாக்டர்டை கூட்டிக் கொண்டு போனவராம். பிரிஃபெக்ட் அண்ணா மாணவ தலைவன். பிரிஃபெக்ட் என்பது பிரிஃபெக்ட் அண்ணா அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார் நமது மயூரனை. விரல் முறிஞ்சிருக்குமோ என்று பார்க்க, எக்ஸ்ரே எடுக்க. ஆம், ரத்தம் வடிகிறது, விரல் முறிந்திருக்குமோ என்பதை அறிவதற்காக அவர் என்ன செய்கிறார், அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு நமது மயூரனை அழைத்து செல்கிறார். ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி போட்டினோம் அம்மா. அப்பொழுது வைத்தியசாலைக்கு மயூரனை அனுப்பிவிட்டார்களாம். விரல் முறிஞ்சால் அவனாலே எழுத இயலாதானே, அதுதான் கவலையாக இருக்கம்மா. ஆம், வலது கையில் அடிபட்டிருக்க வேண்டும். அவர் விரல் முறிந்து விட்டது. விரல் முறிந்தால் அவரால் எழுத இயலாது என்பதை நினைத்துதான் சேந்தன் கவலையாக இருக்கிறார். சேந்தனை இழுத்தணைத்துக் கொண்டே சாம்பவி சொன்னாள். தன்னோடு அணைத்து சாம்பவி கூறுகிறார் பாருங்கள் மாணவர்கள், அப்பா நீ தெரியாமல் செய்த பிழைதானே. நாங்கள் எங்களை பிள்ளையாருக்கு ஒரு நேர்த்தி வைப்போம். மயூரனுக்கு கைவிரல் முறியாமல் பிள்ளையார் காப்பாற்றினார் என்றால் வார வெள்ளிக்கிழமை ஒருவானை பொங்கல் பொங்குவோம் என்று தாய் சேந்தனுக்கு சமாதானம் கூறுகிறார். நீ தெரியாமல் செய்த பிழைதானே அப்பன். நாங்கள் எங்க பிள்ளையாருக்கு ஒரு நேர்த்தி வைப்போம். மயூரனின் விரல்கள் முறியவில்லை என்றால் பிள்ளையாருக்கு ஒரு பானை பொங்கல் பொங்குவோம் என்று வெள்ளிக்கிழமை பிள்ளையாருக்கு பொங்கல் பொங்குவோம் என்று தாய் கூறுகிறார். சேந்தனின் கண்களில் நம்பிக்கை துளித்தது போலிருந்தது. சாம்பவி தொடர்ந்தாள், ஆம், தாய் இப்படி கூற சேந்தனுக்கு அப்பொழுதுதான் ஒரு மகிழ்ச்சி முகத்தில் ஏற்பட்டது. இப்ப மயூரம் வீட்டுக்கு போன் பண்ணுவோம், அவன்றைய அம்மாவுக்கு நடந்ததை சொல்லுவோம். ஆம், மயூரன் வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து அவரிடம் எப்படி இருக்கிறார் என்பதை நடந்த விடயத்தையும் கூறுவோம் என்று தாய் கூறுகிறார். சொல்லிக்கொண்டே அவள் தொலைபேசியை நெருங்கும் போது மணி ஒலித்தது. ஆம், அவள் தொலைபேசியை நெருங்குகிறார், மணி அடிக்கிறது. தொலைபேசியை எடுத்து பேசியவள் சேந்தனை சத்தமாக அழைத்தாள். ஆம், தொலைபேசியை எடுத்து பேசிய சாம்பவி சேந்தனை சத்தமாக அழைக்கிறாள். சேந்தன், ஓடிவாங்கோ, மயூரன் கதைக்கிறார். விரலிலே சின்ன காயம்தானாம், எலும்பொன்றும் முறியலையாம். சேந்தன் துள்ளி குதித்து ஓடி போனான். ஆம், பிள்ளையாருக்கு நேர்த்து வைத்ததால் போலும் சேந்தன் வேண்டிக் கொன்றது பழித்து விட்டது. சேந்தனின் கவலை தீர்ந்து விட்டது. மயூரனே தொலைபேசி அழைப்பை எடுத்து சேந்தனுக்கு நடந்த விடயங்களையும் தன் கை முறியவில்லை என்பதையும் விரல் முறியவில்லை என்பதையும் சேந்தனுக்கு தொலைபேசியின் அழைப்பினூடாக கூறுகிறார். பிள்ளையாரப்பா, எனக்குள் புகுந்து என்னை பார்த்து சிரிப்பது போலிருந்தது. ஆம், பிள்ளையாரப்பாவே சாம்பவிக்குள் இருந்து அவரை பார்த்து சிரிப்பது போல் இருந்ததாம். ஆம் மாணவர்களே, சிறந்த கதை. ஒரு குடும்பத்தில் தாய் ஒரு மகன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்பதையும் சேந்தன் நட்பு எப்படிப்பட்டது என்பதையும் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஆம் மாணவர்களே, இப்பொழுது கேள்வி எழலாம். உங்களுக்கு கதை புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். சேந்தன், சாம்பவி, அப்பா, மயூரன், பிரிஃபெக்ட் அண்ணா, இவர்கள்தான் இந்த கதையின் கதாபாத்திரங்கள். இந்த கதையின் கரு பாதுகாத்தல், நட்பின் வலிமை. பாதுகாத்தல் என்பதனூடாக நாம் எதிலிருந்து அறியலாம் என்றால், தந்தை தாய் இருவரும் மகனின் சோர்வுக்கான காரணத்தை தேடி அதனை தீர்த்து வைத்ததினூடாக அறியலாம். நட்பின் வலிமை. நட்பின் வலிமையை எடுத்துக்கொண்டால் மயூரன் சேந்தனின் மீது வைத்திருந்த நட்பின் காரணமாக தனது கை முறிந்திருக்கின்ற வேளையிலும் கூட தானே செய்து கொண்டதாக கூறியிருக்கின்றார். களம், எந்த இடத்தில் இவை இந்த கதை இடம்பெற்றிருக்கிறது என்பதை கூறுவது. களம், பாடசாலை, வீடு, இரண்டு இடங்களில். மயூரன், பிரிஃபெக்ட் அண்ணா, சேந்தன் இவர்கள் மூன்றும் இருந்தது பாடசாலை. சாம்பவி, அப்பா, சேந்தன் இவர்கள் வீடு. கதாபாத்திரங்கள் அப்பா, சாம்பவி, மயூரன், சேந்தன். ஆம் மாணவர்களே, இந்த கதையின் சுருக்கத்தை பார்த்துவிட்டு வரலாம். நேற்று பாடசாலையிலிருந்து வந்தது முதல் சேந்தன் சோர்வோடு காணப்பட்டான். பல தடவைகள் கேட்டும் சரியான வகையில் தனது சோர்வுக்கான காரணத்தினை கூறவில்லை. பின் தாயின் அரைவினைப்புடனான கேள்விக்கு சேந்தன் நடந்ததை கூறுகிறார். அவனது இனிய நண்பனான மயூரனுடன் வகுப்பறைக்குள் விளையாடி கொண்டிருக்கும் போது கதவின் பின்னே ஒளிந்திருந்ததை அறியாது கதவை வேகமாக சாத்துகையில் அவனது விரல் கதவில் நசுங்கிவிட்டது. மாணவர் தலைவன் கூட்டிச் செல்ல எக்ஸ்ரே எடுப்பதற்காக வைத்தியசாலைக்கு அனுப்பிவிட்டார்கள். ஆனால் மயூரன் சேந்தன் தான் இவ்வாறு செய்ததாக கூறாமல் தானே அதற்கு காரணம் என்று கூறிவிட்டான். மயூரனின் விரல்கள் முறியாமல் இருந்தால் பிள்ளையாருக்கு பொங்கல் வைப்பதாக கூறி மயூரன் வீட்டுக்கு தொலைபேசி எடுக்க செல்லும் போதே மயூரனின் வீட்டிலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. மயூரனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என கேள்விப்பட்டதும் சேந்தன் மகிழ்ந்தான். ஆம் மாணவர்களே, இங்கே இப்பொழுது சேந்தனின் குணப்பண்புகளை பார்ப்போம். பெற்றோருக்கு ஒரே ஒரு மகன், பெற்றோரின் சொல்லுக்கு பணிந்து தனது கடமைகளை தானே செய்பவன், நண்பன் மயூரனிடம் விளையாடும் போது தற்செயலாக ஏற்பட்ட விபத்திற்கு மிகவும் மனம் வருந்தி காணப்பட்டான், விரல் முறிந்தால் அவனால் எழுத முடியாமற் போகுமோ என அச்சத்துடன் காணப்பட்டான். மயூரனுக்கு ஏற்பட்ட சிறு காயம் என்பதை தாய் அறிந்து கூறியதும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டான். சாம்பவியை பற்றி பார்க்கலாம் மாணவர்களே. மகன் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் உடையவள், மகனை ஒழுங்கும் கட்டுப்பாடும் நிறைந்தவளாக வளர்க்க வேண்டும் என்ற ஆவலுடையவள். சேந்தன் கவலையுடன் இருந்தமையை அவதானித்து அவனை அன்புடன் அணுகி அவனது கவலைக்கு தீர்வு கண்டு அவனை மகிழ்ச்சிப்படுத்துகிறாள். மகன் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அன்புடன் அணுகி சிறந்த அணுகுமுறையில் தீர்வு கண்டமை சிறந்த பண்பாக இருக்கிறது. உளவளத்துணை செயற்பாடு பற்றி அறியாத போதிலும் மகனுக்கு ஆலோசனை கூறியவர் சேந்தனின் தந்தை. உளவள ஆலோசகராக காணப்படுகிறார். இவர் சிறந்த உளவள ஆலோசகராக இருந்த போதிலும் தன் மகனின் கவலை கூறிய வகையில் தீர்வு காண முடியாதவராக காணப்படுகிறார். மகனின் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டவர். சேந்தனின் மனக்கவலையை இனங்கண்டு அதற்கு தீர்வு காண்பதில் முயற்சி எடுப்பவர் மயூரன். நண்பன் சேந்தனை காட்டிக் கொடுக்காது தானே கதவுக்குள் கையை வைத்து கதவை சாத்தியதாக கூறி நண்பனை பாதுகாத்திருக்கிறார். பாலித்திட வேண்டும் அம்மா என்ற தலைப்பு சிறுகதைக்கு மிகவும் பொருத்தமாக காணப்படுகிறது. பாலித்தல் என்பது பாதுகாத்தல் என்ற பொருள். மயூரனுக்கு எந்தவித பாதுகாப்பும் ஏற்படாது, பாதுகாத்தல் வேண்டும் அம்மா என்று பொருளில் அமைந்துள்ளமையால் இந்த சிறுகதைக்கு தலைப்பு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. கலைச்சொற்களை பார்க்கலாம் மாணவர்களே. கவுன்சிலிங், உளவள ஆலோசனை, பிரிஃபெக்ட், மாணவர் தலைவன், கவுன்சிலர், உளவள ஆலோசகர், டாக்டர், வைத்தியர், எக்ஸ்ரே, ஊடுகடத்தி, இன்டர்வல், இடைவேளை, ரிப்போர்ட், தேர்ச்சி அறிக்கை, மார்க்ஸ், புள்ளி, லீவ், விடுமுறை, டீச்சர், ஆசிரியர், டீ, தேநீர், ப்ரஷ், தூரிகை. ஆம் மாணவர்களே, பாலித்திட வேண்டுமா என்ற பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் விடைபெறும் நான் பி ஜெகஜிகவதனி. நன்றி மாணவர்களே.
கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.